திருச்சிற்றம்பலம் சைவம்டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரி, அடுத்தபடியாக மற்றும் ஒரு திருத்தாண்டகம், புள்ளிருக்கு வேளூர் என்ற தலத்துக்கு. மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய், மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய், செந்தி தன்னுருவின் மூன்றாய், தாழ் புனலின் நான்காய், தரணி தலத்து அஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான் பவள கொழுந்தை முத்தை வளரொளியை வயிரத்தை மாசொன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே என்று சொல்கிறார். நமக்கு அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நம்ம ஒவ்வொரு சொல்லியிருக்காங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோனு தாய்மான சுவாமி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பர் சுவாமிகள் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்னு சொல்ற அந்த பிறவியை மதிக்க கத்துக்கணும்னு சொல்றார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பிராணிகள்னு திருமூல தேவநாயனார் சொல்றார். இந்த பிறவியை பெற்றுட்டு இறைவனை பேணலைன்னா பிராணிகள் தான் அப்படின்னு சொல்ற பிராணினா விலங்கு. அப்போ அந்த 84 லட்சம் யோனி பேதத்துல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அந்த தாவர வர்க்கம் புறம் வந்து பல்விருகமாகி எல்லா மிருகங்களுமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதரை இப்படி பல பிறப்பு எடுத்த பிறப்பிலேயே வந்து இறைவனை வழிபடக்கூடிய பக்குவம் இருக்காது. நாத்திகம்லாம் ரொம்ப நாத்தழும் பேரை பேசி தெய்வங்கிற சித்தம் உருவாகி அதன் பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை வழிபடக்கூடிய நிலைக்கு வருவோம். அப்ப இந்த பிறவி கிடைச்சா ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதின்னு நமது மணிவாசக பெருந்தகை சொல்லுவாங்க. ஏழைன்னு சொல்லியாச்சு, ஏழைன்னா அருள் பெறாதவர்கள். இறைவனுடைய அருள் பெறாதவங்களும் ஏழை தான். பொருள் இல்லாதவங்களை ஏழைன்னு சொல்ற மாதிரி அருள் பெற்றவர்கள் செல்வர்கள், அருள் பெறாதவர்கள் ஏழைகள். ஆக அந்த அவர் சொன்னது போலதான் இவரும் நமக்கு சொல்றாரு, நம்ம இந்த பிறவியை நல்ல பயன்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை வணங்காம போயிட்டோம்னா இந்த பிறவியே நமக்கு வீணா பேர். அத பல இடங்கள்ல நம்முடைய திருமுறைகள் நமக்கு பறைசாற்றி கொண்டே வருகிறது. போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனா, போற்றாதுன்னா வணங்காது, வணங்காம வீணா காலத்தை கழிச்சிட்டேனேன் ரொம்ப வருந்தி நம் பொருட்டு அதை நமக்காக பாடி கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சாராதே சால நாள் போக்கினேனேன் மற்றொரு இடத்துல சொல்லுவாரு. அது மாதிரி பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லுவார், பயனற்ற நாட்கள் என்று சொல்லுவார். இப்போ நம்ம இந்த பாடலோட கருத்தை கொஞ்சம் பார்க்கலாம். மின்னுருவை இல்லையா, மின்னல் போன்று பிரகாசிக்கக்கூடிய உருவம். இறைவன் எப்போதுமே பிரகாசம் தான் இல்லையா, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய்னு சொல்றார் இல்லையா தாய்மான சுவாமி. அதனால எப்போதுமே பிரகாசமாக தான் இருக்கும். சுவாமி அங்கே இருக்காருனாலே அது அப்படி பிரகாசமாக தான் இருக்காருன்னு அர்த்தம். அந்த இடமே பிரகாசமாக இருக்கும். சரி, அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியவர் விண்ணகத்தில் ஒன்றாய், ஆகாயத்துல ஓசைங்கிற ஒரே குணமாகவும், மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய். ஓசை அதான் அதுல பாத்துட்டோம், ஆகாயத்துல ஓசைங்கிற ஒரே குணமாகவும், வீசுகின்ற காற்றிலே ஓசை ஊறு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு குணங்களாகவும், அடுத்து செந்தி தன்னுருவின் மூன்றாய், அதாவது செந்நிற நெருப்புல ஓசை ஊறு ஒளி அப்படிங்கிற குணங்களாகவும், தாழ்வான இடத்தை நோக்கி பாயக்கூடிய தண்ணீர்ல ஓசை ஊறு ஒளி சுவை அப்படிங்கிற நாலு குணங்களாகவும், நிலத்துல ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் அப்படிங்கிற ஐந்து குணங்களாக இருக்கின்றார். மேலும் தரணி தளத்துங்கிறது நிலத்தை குறிக்குது. அஞ்சாகி அப்படின்னா இந்த ஐம்பூதங்களாகி, எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான் பவள கொழுந்தை அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேலான பவளத்தை போல இருக்கின்றார், வான் பவள கொழுந்தைன்னு சொல்றாரு. அடுத்து முத்து, முத்தை போல. அடுத்து என்ன சொல்றாரு, முத்தை வளரொளியை நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அடுத்து வைரத்தை, வைரத்தை போலவும் ஒளி வீசுகின்றார். மாசொன்றில்லா பொன்னுருவை இல்லையா, உயிர்களின் உள்ளே ஒளிர்கின்ற ஒளியாயவும், ஒளி பொருட்கள்லாம் ஒளி தரக்கூடிய நிலைத்த உருவாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் அவர் புள்ளிருக்கு வேலூரிலே எழுந்தருளி இருக்கின்றார். அவரை வணங்காமல் காலத்தை நான் கழித்து விட்டேனே என்று வருந்தி கூறியிருக்கின்றார். நமக்கு தெரியும், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இந்த அஞ்சும் வந்து தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம் சித்தாந்தத்துல. சுக்கும பூதங்கள்னு சொல்லலாம். இதிலிருந்து தான் ஐம்பூதங்கள் தோன்றுகிறது. அந்த ஓசைங்கிற தன்மாத்திரை ஓசையா மட்டும் நிக்குது. ஒளிங்கிற தன்மாத்திரை வந்து ஓசை, ஊறு, ஒளிங்கிற மூன்று குணமாக இருக்கிறது. சுவைங்கிற தன்மாத்திரை இந்த மூன்றோட சுவையும் சேர்த்து நாலு குணமுடையதா இருக்கும். நாற்றம் வந்து இதோட சேர்ந்து இருக்குது. நாற்றங்கிற தன்மாத்திரை செய்யும்போது அஞ்சு குணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். அப்ப காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இவ்வாறு இருப்பதால் அதிலிருந்து தோன்றக்கூடிய பூதங்களும் தான் தோன்றிய தன்மாத்திரையின் குணத்தையே கொண்டு இருக்கின்றன. அப்ப அந்த ஐம்பூதங்கள்ல இறைவன் கலப்பு நிலையில் இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த பாடலானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. சிவஞான சித்தியார் சுபக்கத்துல பரஞானத்தால் பரத்தை தரிசிப்போர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பர நல்ல ஞானிகளுக்கு வந்து இது எல்லாமே இறைவனாகத்தான் தெரியும் அப்படின்னு பாக்குறோம். இதே கருத்தை நமது திருவாசகத்துல போற்றி திரு அகவல்ல பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று மணிவாசக பெருமானும் கூறியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதெல்லாமே ஒத்த கருத்து தான். சித்தியார்ல சொல்லப்பட்ட கருத்து, திருவருட் பயன்ல சொல்லப்பட்ட கருத்து, அடுத்து தேவாரத்துல சொல்லப்பட்ட கருத்து, திருவாசகத்துல சொல்லப்பட்ட கருத்து எல்லாம், ஏன்னா ஞானிகளுக்குள்ள கருத்து பேதம் இருக்காது, எல்லாம் ஒத்த கருத்து தான் இருக்கும். சரி, இதன் பின்பாக அடுத்து அருமையான ஒரு சிவன், அதாவது ஆமா, அதாவது விரிகதிர் ஞாயிறும் ஞாயிறு அல்லர் என்ற திருத்தாண்டகம் அதை பார்க்கலாம். விரிகதிர் ஞாயிறு அல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் திரிதரு வாயுவல்லர் செறி தீயும் அல்லர் தெளி நீரும் அல்லர் தெரியில் அரிதரு கண்ணியாளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரி அரவு ஆரம் மார்பர் இமையாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே என்று மிக அழகாக நாலாம் திருமுறையில ஒரு பாடல். ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தா இறைவன் விரிந்த கிரகங்களை உடைய சூரியன் அல்லர். நம்ம இதுக்கு முந்தி பஞ்சபூதங்களா இருக்காருன்னு பார்த்தோம் கலப்புல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தால் நல்ல விரிந்த கிரகணங்களை உடைய சூரியனாகவும் அவர் இல்லை, சந்திரனும் அல்லர். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வேத விதியல் அறிவு நூல்கள்ல சொல்லப்படுகின்ற ஆணையும் அல்லர். விண்ணும் நிலனும் திரிதரு வாயுவல்லர், அதாவது ஆகாயம் பூமி வீசுகின்ற காற்றும் அல்லர். செறி தீன அடர்ந்து எரிகின்ற தீயும் அல்லர். அடுத்து என்ன சொல்லியாச்சு, தெளி நீரும் அல்லர், நல்ல தெளிந்த நீரும் கிடையாது அவரு. அந்த செவ்வரி படர்ந்த கண்களை உடைய உமாதேகி தேவியை பக்கத்துல வச்சிருக்கார். உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எழுந்தருளுகின்றார். சினம் கொண்ட பாம்பை நாகாபரணராக அணிந்துள்ளவர். உயிர்களுடைய அறிவை விளங்க செய்யாதிருப்பவரும் அல்லர், விளங்க செய்பவரும் அல்லர் அப்படின்னு இதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இறைவனுடைய சொரூப லட்சணம். அல்லர் அல்ல ஆகி ஆகின்னு அப்பதான் இரு நிலனாய் தீயாயின்னு பார்த்தோம்ல, அது வந்து தடத்த லட்சணம் பார்த்தோம். இப்ப இது வந்து சொரூப லட்சணம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது சிறப்பியல்பு, தன்னியல்பு, உண்மை இயல்பு அப்படிங்கறத இது உணர்த்துது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, ஒரு பொருளுக்கு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இயல்பும் இருக்கும், அது வந்து அப்பொருளோட சிறப்பு இயல்பு. பிற பொருட்களோட சார்புனால அதுல உண்டாகக்கூடியது பொது இயல்புன்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்துல. இங்க அரிதரு கண்ணியாலை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார். அப்ப அதாவது இறைவன் வந்து அம்பாளோட சேர்ந்து உயிர்களுக்கு, அதாவது பிரளயாகலருக்கு அருள் செய்வார். அதான் மங்கை ஒரு பாக அருள் காரணங்கள் வருவான் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் இதைத்தான் சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, இமைத்தல் அப்படின்னா விளக்குதல் அல்லது ஒளி செய்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மின்னுரல் இமைப்பில் சென்னி வெப்பன் என்று திருமுருகாற்று படையிலே வருகிறது. அதுல இமைப்புங்கிற சொல்லுக்கு நச்சினார்க்கினியர் வந்து விளக்கம் தரும்போது அந்த இமைப்புங்கிற சொல்லுக்கு விளக்கம் தான் பொருள் கொடுத்திருக்கார். ஆகையால் இங்க நம்ம இமையாரும் இமைப்பார்னா கண் இமைத்தல், கண் இமையாதிருத்தல் அந்த மாதிரி பொருள் கொள்ளாமல் உயிர்களுக்கு விளக்கம் தருபவர் தராதவர் அப்படிங்கிற பொருள்ல பாக்குறோம். அப்ப சூரிய ஒளியின் முன்னால எல்லா உயிர்களும் இயங்குற மாதிரி பேரொளியா இருக்கக்கூடிய இறைவன் முன்னால எல்லா உயிர்களும் தத்தம் வினைக்கு ஏற்ப அறிவு விளக்கம் பெறும். எல்லாரும் இறைவன் தான் படைக்கிறார், எல்லாருக்கும் தனுகரண புவன போகம் கொடுத்தாச்சு, ஆனா வினைக்கு ஏற்பதான் அது அறிவு விளக்கம் பெறும் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடலின் மூலமாக உணர்த்தப்பட்டுகிறது. இதுல இறைவனுடைய இந்த பதிமூது நிலையிலே இறைவனுடைய அந்த சொரூப லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். சரி, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று மிக அழகாக திரு கழிற்றுப்படியார்லேயும் சொல்லியிருக்கோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திபர தானாக தந்ததென்று உந்திபர என்று அது திரு உந்தியார். அதாவது ஆன்மாக்கள் மூன்று வகையா இருக்காங்க. ஒரு மலம் உடையவர்கள், ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு விஞ்ஞான கலர் அப்படின்னு பேரு. ஆணவம் கன்மம் இரு மலமும் உடையவங்களுக்கு பிரளயா கலர்னு பேரு. ஆணவம் கன்மம் மாயினு மும்மலமும் உடையவங்க அதாவது சகலமும் உடையவர்கள் சகலர்னு சொல்லப்படுவாங்க. அப்ப ஆன்மாக்கள் மூவகை, மலங்கள் என்னது மூன்று, ஆணவம் கன்மம் மாயினு. அப்ப மூவகை ஆன்மாக்களுக்கும் மும்மலங்களாகிய பாசபேதங்களை கழுவும் தாயாக சிவப்பேரளிக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார், தாயாகவும் இருக்கிறார். அதான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் சொல்றார் இல்லையா, அது என்ன பொருள் அப்படின்னா மூன்று வகையான ஆன்மாக்கள் மும்மலங்கள் இருக்கு, அதுக்கு அந்த மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் அந்த பாசபேதங்களை கழுவக்கூடியது. பொதுவா தாய் தான் பிள்ளைக்கு மலம் கழுவுவா, அதனால பாசபேதங்களை கழுவக்கூடிய தாயாகவும் சிவப்பேர் அழைக்கக்கூடிய தந்தையாகவும் சிவபெருமான் இருக்கின்றார்ங்கிறது ஆகம செய்தி. அந்த ஆகம செய்தி தான் நமக்கு சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பதால் அதுதான் நமக்கு சித்தாந்த கருத்தாகவும் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆக அப்பேற்பட்ட கருத்தை எல்லாம் நமக்கு மிக அழகாக அவர் தேவாரத்துல நமக்கு மிக எளிதாக வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப நாம கிட்டத்தட்ட இதுகாரும் உருவமும் என்ற பாடல், அண்டமார் என்ற பாடல், பாதம் தனிப்பார்ங்கிற பாடல், இருநிலனாய்ங்கிற பாடல், மின்னுருவாய்ங்கிற பாடல், விரிகதிர் அப்படிங்கிற பாடல், இது எல்லாத்தையும் இப்ப நம்ம இதுகாரும் பார்த்தோம். அவரே மற்றொரு பாடலையும் சொல்லுவார், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவாரு, எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் அந்த உலகமாக அவர் இருக்கின்றார் என்பதைத்தான் மிக அழகாக சித்தியார் பாடல் 68வது பாடல், உலகினை இறந்து நின்றது அரண் உரு என்பது ஓரார், உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கியிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகுமாய் நின்றது ஓரார், உலகினில் ஒருவன் என்பர் உருவினை உணரார் எல்லாம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலமாக இந்த கருத்து நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மிக அழகாக நாம் அப்போது சிந்தித்தோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இவரை எப்படி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதும் அடுத்த பாடல் சித்தியார்ல, தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை, தேவர் மூவராய் நின்றது ஓரார், முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார், ஆதி அரி அயற்க அரிய ஒன்னா மேவுரு நிலையும் ஓரார், அவன் உரு விழைவும் ஓரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும். அதாவது அரி அயன் இல்லையா, அவங்களால அறிய முடியாத நிலையில அவர் இருக்கின்றார், மூவர் உருவாகவும் அவரே இருக்கின்றார், உமையொரு பாகனாகவும் அவரே இருக்கின்றார். அவரை வந்து தேவர்ல ஒருவன் நம்ம சொல்லலாமா இல்லையா, அவங்க தேவ தேவன் அவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அர்த்தநாரீஸ்வரராக அவர் இருப்பதையும் நமக்கு பல பாடல்களிலே அவர் நமக்கு எடுத்து, அதாவது உமையொரு பாகனாக அவர் இருக்கின்றார் என்பதை நமக்கு பல பாடல்களின் மூலமாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு சித்தியார் பாடலிலும் அதாவது சுபக்கம் 89வது பாடல், அதுலதான் சத்தியும் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் ஆக உணர் குண குணியும் ஆகி வைத்தனன். இதே கருத்தை தான் நமக்கு நாவுக்கரசு பிறந்தகை பாடி கொடுத்திருந்தத வந்த நம்ம பார்த்தோம். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்று மிக அழகாக அந்த சித்தியார் பாடல் சொல்கிறது. அந்த கருத்தையும் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தார். சிவன் அருவுருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதல் யோக போகன் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்று மிக அழகாக மற்றும் ஒரு சித்தியார் பாடல். அதாவது இதுவும் இறைவனுடைய தடத்த லட்சணத்தை எல்லாம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அவர் இப்படிப்பட்டவர் அல்ல, இப்படிப்பட்டவர் அல்ல என்று, அதாவது அவர் அருவும் உருவும் அல்லாதவன், அதாவது அருவமாகவும் இருக்கின்றார். அரு உருவம்னா நம்ம வழிபடக்கூடிய சிவலிங்க திருமேனி, உருவம்னா அவர் சொல்ல எடுக்கக்கூடிய 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், சுருக்குனா 25 விரிச்சா 64 மூர்த்தங்கள். சரி, அதுலதான் அப்பதான் நம்ம பார்த்த ஏகபாதர்லாம் வர்றாங்க, அர்த்தநாரீஸ்வரர் வருவாங்க, எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, அவர் சித்தினோடும் அசித்துமாக இல்லாமல் இருக்கின்றார் இல்லையா, சித்தும் அசித்தும் இல்லாமல் இருக்கின்றார். அடுத்து சிருஷ்டி முதலே ஐந்தொழில்கள் செய்யாதவர், தவம் முதல் போகம் தரிப்பவர் அல்லர், அதாவது அவர் யோக வடிவம் போக வடிவம் வேக வடிவம் எல்லாமே உண்டு, அதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த தடத்த லட்சணமான இதெல்லாம் பொருந்தி நின்றாலும் இந்த இயல்போடைய அவர் இல்லாததுனால அவருடைய சொரூப இயல்பை விட்டு அவர் எப்போதும் மாற மாட்டார் அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த உண்மை அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்தையும் நமது நாவுக்கரசு பெருந்தகை இந்த 6 பாடல்களின் வாயிலாக அந்த பதியோட சிறப்பை எல்லாம் நமக்கு அவர் எடுத்து காட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அவருடைய சிறப்புகளில் இன்னும் சில சிறப்புகளையும் நாம் இப்போது அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நமது தர்ம ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் மிக அழகாக நமக்கு அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் வழங்கியுள்ளார்கள். இவருடைய பாடலை பாடுபவர்கள் நிதியராகுவர், புகழ் உடையவராக நல்ல செல்வம் கிடைக்கும், நிறைய புகழ் கிடைக்கும், நல்ல உண்மையான நெறியில இருப்பாங்க, பாவத்தை எல்லாம் நீக்கிடுவாங்க, நல்ல மதியுடையவர்களா இருப்பாங்க, ஈசன் அடியவரா இருப்பாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக முக்தியும் கிடைக்கும், பூமியிலையும் நல்ல, அதாவது அவர் சொன்ன மாதிரிதான் குனித்த பூர்வமும் என்ற பாடல்ல சொல்றாரு இல்லையா, இறைவனுடைய திருவடிவத்தை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தின் சொல்வர். திருவாசகத்திலையும் நீ திருவடிக்காம் பவமே அருளுகண்டாயின் மணிவாசக பிறந்தகையும் சொல்வார். அது மாதிரி ஒரு நிலையில் நமக்கு இந்த பாடலானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம பார்த்தோம். சரி, அவர் வந்து அவருடைய பணிகள், அவர் செஞ்ச ஒரு இதை, அதாவது உளவார பணியை போற நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம். சரி, அந்த முதல் பதிகத்திலே அவர் மிகவும் அழகாக சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று அழகாக பட்டியல் போட்டுக்கொண்டே செல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் அருளியதிலே 4 திருமுறையிலே 113 பதிகங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதிலே அவர் அழகாக அதில் பல கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்பதையும் பார்க்குறோம். இதில் மட்டுமே அற்புத பதிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளை நோய் நீங்கிறதுக்கும் யானையை விட்டு இவரை கொல்லதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அது யானையை வந்து அதுலேருந்து விலகி போகும்படி செய்கிறதுக்கு, கல்லோட கட்டி கடலில் வீழ்த்தின போது பாடினது, அப்புறம் சூளக்குறியும் இடப்பகுறியும், அதாவது புற சமயத்தில் இருந்ததுனால அடையாள சின்னமாக தோள்களில் சூலபமும் ரிஷபமும் பொறிக்கணும்னு கேட்கிறார் இல்லையா, அதை வேண்டிக்கிட்டது. அப்புறம் அந்த பாம்பு தீண்டின மூத்த திருநாவுக்கரசு அப்பூதியடிகளோட பையன், அவனை உயிர்ப்பிக்க பாடினது. அப்புறம் திருச்சக்தி முற்றத்தில் திருவடி தீஷை வேணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த பாடல். அப்புறம் திருக்கைலை காட்சியை திருவையாற்றிலே கண்டு பாடியது, இது எல்லாமே இந்த 4 திருமுறையில் தான் வருகிறது என்று நாம் பார்க்குறோம். 4 திருமுறையில் நேரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5 திருமுறை திருக்குறுந்தொகை திருவிருத்தம் இருக்கும். 6 திருமுறை திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முதல் பதிகம் மிக அழகாக கூற்றாயினவாறு என்ற பதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்படிங்கிற பாடல்லாம் அதில் வருது. அப்போ நமக்கு ஒரு ஐயம் வரும், இவர் சமணத்தில் இருந்தார், அது புறச்சமயம், அப்போ எப்படி இறைவனை வழிபட்டிருப்பார் அப்படின்னா, அங்கே இருந்து கொண்டே வஞ்சனையாக மனத்தளவில் சிவப்பற்றுடையவராக இருந்திருக்காரோ அப்படிங்கிறது சொல்லப்பட்டு, அப்படி சில பேர் வந்து பிதற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாடலை நல்ல சரியாக படித்தால் இந்த பிதற்றல் வந்து வராது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறார். ஏற்றாய் அடிக்கே முதல் பாட்டில் சொல்கிறார் கூற்றாயினவர் பாடலில், ஏற்றாய் அப்படின்னா அது இறந்த காலம். அப்போ தன் இவருடைய பிழையை நீக்கி இறைவன் ஏற்றுக்கொண்டார், அதன் அவர் எப்போ ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் சொல்கிறார். இரவும் வணங்குவன், பகலும் வணங்குவன், பிரியாது வணங்குவன், எப்போதும் வணங்குவன் சொல்றார். அப்ப அதிலிருந்து அவர் எப்போதும் பிரியாமல் வணங்கி இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. வணங்குவன் அப்படிங்கிறது எதிர்காலம், ஏற்றாய்ங்கிறது இறந்த காலம், வணங்குவன்கிறது எதிர்காலம். அப்போ அந்த ஏற்றுக்கொண்டார்னு தெரிஞ்ச அந்த நொடிக்கு அந்த நொடியில சொல்றாரு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தன, இவ்வளவு நாள் வைக்கல, அங்க வந்து குப்பை, அவ்வளவு நாள் தீராத அளவுக்கு அள்ளி சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு குப்பை இருந்துச்சு, இப்ப நான் உனக்கு என்னுடைய உன்னோட அருள் கிடைச்சாச்சு, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் அடியவனாக, அதனால நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், அதான் அக பூஜையிலையும் வரும் புற பூஜையிலையும் வரும், சலம்னா நீர், அப்புறம் பூ தூபம் அதெல்லாம் சரி. ஆக மிக அழகாக அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து வந்து இந்த சமண சமயத்துல இருந்தது அவர் மனதிலே ஒரு ஒரு கவலையை எப்போதும் தந்து கொண்டே இருந்ததால் அது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து பல முறை அதற்காகவே வருந்தி வருந்தி பாடியிருப்பார் அவருடைய பாடல்களில். சிதம்பரத்துக்கு வந்ததும் அந்த தலம் வந்து ஒரு புண்ணிய தலம், அது பூலோக கைலாயம்னு சொல்லப்படுது இல்ல, அதோட நாலு வீதிகளிலும் அங்க பிரதர்சனம் செய்து இறைவனை வழிபட்டிருக்கின்றார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. திரு தூங்கானை மாடம்ங்கிற தலத்துல போய் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம்னு இறைவன்ட கேட்டு அப்ப என்ன சொல்ற, என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி அப்படின்னு கேக்குறாரு. அது மாதிரி திருச்செட்டி முற்றத்துல போய் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவேதான், கோவாய் முடிகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் அப்படிங்கிற பாடல்ல கேக்குறாரு. அவர் கேட்ட உடனே இறைவன் என்ன சொல்கிறார், நீ நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்றார். இவர் அங்க போனோடனே அவருக்கு நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாருன்னு அவரே பாடியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த சமணத்தை விட்டு சைவம் சார்ந்த உடனே திருவதிகையில ஏழை திருத்தாண்டகம்னு ஒன்று பாடுறார். ஏழை அப்படிங்கிறது அறிவின்மையை குறிக்கிறது. என் செய்வார் ஏழை அப்பேகளே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருப்பாங்க. அப்போ அங்க சமணத்துல இருக்கும்போது இறைவனை உணராமல் இருந்த குறிப்புகளை எல்லாம் இந்த பாடல்ல இந்த பதிகத்துல அவர் பாடியிருக்கிறார். அப்ப நான் இந்த மாதிரி இருந்துட்டேனேங்கிறதே, ஏழை நான் பண்டு இகழ்ந்தவாறே, அறியாமையில நான் இதெல்லாம் செய்து விட்டேனே அப்படின்னு அதை எண்ணி எண்ணி அதுக்கு அங்க பிரதர்ஷன அதாவது பரிகாரமாக தான் அங்க பிரதர்ஷனத்தையே அவர் செய்கின்றார். அதுக்கப்புறம் இறைவன் திருவடியை சூட்டினதுக்கு அப்புறம் தான், நல்லூர்ல சூட்டினதுக்கு அப்புறம் தான் ஒருவாறு அவர் அமைதி பெற்றார் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன செய்யறாரு, அவரை வந்து கூட்டிட்டு வருவாங்க இல்லையா, அங்க தாய் சமயத்துக்கு அவர் மீண்டுட்டார். இப்ப தாய் சமயமாக சைவத்திலிருந்து அவர் புறச்சமயம் போனா தாய் சமயம் அவரை ஒண்ணும் பண்ணல, ஆனா புறச்சமயத்திலிருந்து தாய் சமயம் அவரை மீண்டவுடனே சமணர்கள் வந்து அந்த பல்லவ மன்னனை தூண்டி விடுதாங்க. அதன் காரணமாக அமைச்சரும் மற்ற எல்லாரும் அதாவது வீரர்கள்லாம் வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க, இறைவன் அதாவது அரசன் அழைக்கின்றான் என்று வந்து கூப்பிடுதாங்க. அப்ப மிக அழகாக வரமாட்டேன்னு சொல்லி மறுக்கின்றார். நாமார்க்கும் குடியல்லும் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடுறார். அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க வரட்டா எங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போன உடனே அவங்க வந்து நீத்தரையில வைக்கிறாங்க. ஏழு நாட்கள் உள்ளே இருந்து மீண்டும் சிவவேட பொலிவா சாம்பல் தான் இருக்குங்க நினைச்சிட்டு அவங்க கதவு துறக்காங்க, அவர் சிவவேட பொலிவோட வெளியே வந்தார். அப்புறம் பாலில் நஞ்சு கலந்து கொடுத்தாங்க, நஞ்சும் அமுதாம் நாதன் அடியாருக்குன்னு கூப்பிட்டு நீ குடிச்சிட்டு அழகா மீண்டு வந்தார். அப்புறம் யானைக்கு மதம் பிடிச்ச யானை இவர் மேல ஏவுறாங்க, அந்த யானை வந்து இவரை சுத்தி வணங்கிட்டு அதாவது அந்த யானை பாகரையும் அடுத்து ஏவன சமணர்களையும் துவம்சம் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும். கல்லில் கட்டி கடல்ல போட்டாங்க, அப்ப அதுக்கு என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க, அப்படி தள்ள என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அப்படின்னு அழகா மற்றொரு பாடல்ல அந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக அருமையான முறையிலே நமக்கு ஒரு அங்க மாலையையும் நமக்கு பாடி தந்திருக்கிறார் என்றும் நாம் பார்க்கின்றோம். ஆக அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டோம் என்றால் நம்மை மிகவும் ஆற்றுப்படுத்தக்கூடிய நிலையிலே அது இருக்கும் என்பது மிகவும் ஒரு நிதர்சனமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு, அப்புறம் தில்லையில வழிபாடு செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அதன் பின்பாக கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்கிற பாட்டின் மூலமாக முதல்ல விளக்கினால் பெற்ற இன்பம்னு சொல்லிட்டு அந்த சிவ புண்ணியத்துக்குள்ள பாடல சொல்லி, அதையும் புத்தி பூர்வமா செஞ்சா என்ன பலன், அபுத்தி பூர்வமா செஞ்சா என்ன பலன், அடுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்வதால் நமக்கு என்ன பலன் என்பதெல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டே வருகின்றார். அதன் பின்பாக நாம் மீண்டும் தொடர்ந்து நாளை இதனுடைய தொடர்ச்சியை சிந்திக்கலாம். வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இதுகாரம் இந்த நிகழ்வு இவ்வளவு நல்ல முறையில் நடப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்ததால் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, சைவம் .org அன்பர்களுக்கும் இதனை கண்டுகொண்டிருந்த அன்பர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.